Crime Stories with Karthik.
அஸ்வினின் மரணத்தை விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்துக்கு அடிக்கடி மனசுல இன்னொரு விஷயமும் தோணிட்டே இருக்கு. அஸ்வினால தன்னுடைய பிசினஸை இழந்திருக்கிற ரவிக்குமார், சொந்த ரெஸ்டாரண்ட்லேயே தன்னுடைய ஸ்டாஃப் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற ஷெஃப் மனோஜ், தன்னுடைய அக்கா கனிகாவின் மரணத்துக்கு அஸ்வின் தான் காரணம்னு தெரிஞ்சு அதே ரூம்ல பக்கத்துல இருக்கிற தீபிகா, தான் ஆசைப்பட்ட பொண்ணு தனக்கு கிடைக்க விடாம அதை தான் கேட்க போன போது தன்னை அடிச்சு அவமானப்படுத்தினதுக்காக ஆத்திரத்துல இருக்கிற விஸ்வா, மாலத்தியினுடைய கண்ணத்திலையும் கழுத்திலையும் இப்ப இருக்கிற காயங்களை பார்க்கும்போது மாலத்தி கிட்டையும் அக்ரஸிவான பிஹேவியர் அஸ்வின் கிட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கோம்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. இத்தனை பேர் மேல சந்தேகங்கள் இருந்தாலும் இப்ப வரைக்கும் இது ஒரு மர்டர் தான்றத கன்க்ளூட் பண்றதுக்கான ஆதாரங்கள் தன்னுடைய கையில இல்ல, ஒருவேளை இது ஆக்சிடென்டா இருந்ததுனாங்கிற சந்தேகம் இன்ஸ்பெக்டருக்கு வராம இல்ல. இன்ஸ்பெக்டருடைய சந்தேகம் அப்படி ஓடிட்டு இருக்கும் போதுதான் கான்ஸ்டபிள் ரிசப்ஷன்ல இருக்கிற பிரச்சனைய இன்ஸ்பெக்டர் கிட்ட கொண்டு வந்தாரு. உயரமா அதுக்கேத்த வெயிட்டோட கண்ணாடி போட்டுட்டு தோள்பட்டையில ஒரே ஒரு பேகோட கோவமா ஒருத்தரை கான்ஸ்டபிள் உள்ள கூட்டிட்டு வராரு. சார், இவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு சார் அப்படின்னு. இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் ரெசார்ட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் உத்தரவு கொடுத்துருந்ததுனால ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க இவர் செக் அவுட் பண்றத தடுத்திருக்கிறாங்க. அதனால ஆத்திரப்படுற இவர் போலீஸ்காரங்களோட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்ததா சொல்லி கான்ஸ்டபிள் அவரை இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. தன்னுடைய பெயரை ஸ்ரீராம் அறிமுகப்படுத்திக்கிற அந்த நபர் அவசரமான ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கிறதாகவும் தான் இம்மிடியட்டா கிளம்ப வேண்டி இருக்கிறதாகவும் சொல்றாரு. ஒரு ரூம்குள்ள நடந்த விஷயத்துக்காக ஒட்டு மொத்த ரெசார்ட்டையும் லாக் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரோட அவர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கும் போது இன்ஸ்பெக்டர், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மெடிக்கல் எக்ஸாமினர் ரிப்போர்ட் முடிஞ்சோடனே எல்லாரையும் அனுப்ப சொல்றோம், உட்காருங்க அப்படின்னு அவர் அறையின் ஒரு மூலையில உட்கார வைக்கிறாரு. இல்ல இல்ல சார், நான் இங்க உட்கார, நான் வெளியில ரிசப்ஷனுக்கே போறேன் சார் அப்படின்னு அவசர அவசரமா மனோஜை பார்க்காம முகத்தை திருப்பிட்டு போற அவரை பார்க்கும் போது இன்ஸ்பெக்டருடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு மணி அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு நாள் அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை பாக்குற எல்லாரையும் தான் சந்தேகப்படுறோமோன்னு அதை பத்தி யோசிக்கவே இல்லை இன்ஸ்பெக்டர். மெடிக்கல் எக்ஸாமினர் முதல் கட்டமா அட்டாப்சினுடைய ரிசல்ட் வர்றதுக்கே இன்னும் 8 மணி நேரம் இருக்கும்னு போன் பண்ணி சொல்றாரு. மெடிக்கல் எக்ஸாமினர் இதை எப்படி கண்டுபிடிக்க போறாருன்னு இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு, ஒருவேளை இது ஆக்சிடென்டா இருந்தா பீனட் பட்டர் ஜாம் தெரியாதனமா வச்சதுல ரொம்ப கம்மியான அளவு தான் அஸ்வினின் உடலுக்குள்ள இருக்கும், ஆனா ஒருவேளை இது கொலையா இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற அளவுல அதிகமா வச்சிருப்பாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்றோம்னு மெடிக்கல் எக்ஸாமினர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. மாலத்திய தனியா ஒரு லேடி போலீஸ கூப்பிட்டு விசாரிக்க சொல்ற இன்ஸ்பெக்டருக்கு அந்த லேடி போலீஸ் விசாரணையின் முடிவுல சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். நைட் 11:30 தன்னிடம் ஒரு போன் கால் இருக்குது, நீ போய் படுத்துக்கோன்னு சொன்ன கணவர் அஸ்வின் அதுக்கப்புறம் ரூம்குள்ள வரவே இல்லை. அவங்க புக் பண்ணியிருந்த அந்த பெரிய சூட் ரூம்ல பெட்ரூம் தனியா சிட்டிங் ரூம் தனியா இருந்ததுனால வெளியே சிட்டிங் ரூம்ல கணவர் அஸ்வின் என்ன பண்ணாருன்னு தனக்கு தெரியாதுன்னு மாலதி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா டெக் டீம் கையில எடுத்து கொடுத்துருக்கிற டீடைல பார்க்கும்போது மாலதி தனியா 12:45 ஒரு 6 நிமிஷம் போன் கால் பேசியிருக்கிறதா அவங்களுடைய போன் ரிப்போர்ட் சொல்லுது. எதுக்காக மாலதி பொய் சொல்லணுங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டருடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போதே மாலதி யாருக்கு போன் பண்ணாங்கன்றத விசாரிக்க சொல்றாரு. எதிர்முனையில அந்த போன் நம்பர்ல போன் எடுத்தது கவிதான்னு ஒருத்தர். மெதுவா எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிற ரூம்குள்ள வர்ற இன்ஸ்பெக்டர் மாலதிய பார்த்து, மிஸ்ஸஸ் மாலதி, கவிதா யாரு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மாலதியின் முகத்துல எந்த சந்தேகமும் இல்லை. கவிதா என்னுடைய ஸ்கூல்மேட் சார், சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஏன் அவளை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லாம ஆரம்பிச்ச மாலத்தியின் முகத்துல, உங்களுக்கு எப்படி கவிதாவை தெரியும் அப்படின்னு கேட்கும் போது குழப்ப ரேகைகளும் பயமும் அதிகமாகறதை இன்ஸ்பெக்டரால உணர முடிஞ்சது. உங்களுடைய போன் ரெக்கார்ட் சொல்லுச்சு அப்படின்னு மாலத்தியின் போன் ரெக்கார்ட்ஸை இன்ஸ்பெக்டர் காமிக்கும் போது மெதுவா மாலத்திக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. 11:30 தூங்கிட்டேன்னு கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லியிருந்தீங்க இல்ல, அப்ப 12:30 உங்க போன்ல இருந்து கவிதாக்கு போன் பண்ணது யாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டருடைய கேள்வி மாலத்தியினுடைய பயத்தை இன்னும் அதிகமாக்குனத அவரால் உணர முடிஞ்சது. நைட்டு 1 வரைக்கும் முழிச்சிருந்திருக்கிற மாலதி ஃபோனில் யாரோடைய பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. நேரடியாக அவங்களுக்கும் விஸ்வாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னாலும் ஒருவேளை இந்த கவிதா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு இன்ஸ்பெக்டருடைய மனசு யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போதான் அழுதுட்டே மாலத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை. பெண் பார்க்கும் படலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா மாலத்தைய மீட் பண்ண அஸ்வின் இந்த கல்யாணத்துல தனக்கு துளி கூட இஷ்டம் இல்லைன்னு அம்மா அப்பா கட்டாயப்படுத்துறதுனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாலத்தை கிட்ட தெளிவுபடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன லவ் பண்ணலையா, என்ன வெளியில கூட்டிட்டு போங்க, இந்த மாதிரி ரெகுலரான எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாதுங்கிறத கண்டிஷனா வைக்கிற அஸ்வின் அதுக்கப்புறம் மாலத்தை கிட்ட பேசவே இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு சடனா 1 முன்னாடி அஸ்வின் மாலதிக்கு கால் பண்ணி எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி 15 பேசினது மாலதிக்கே புதுசா இருந்திருக்கு. அதற்கான காரணத்தை அஸ்வின் ஹனிமூன்ல தான் மாலதி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. விஸ்வா அஸ்வினுடைய ஆபீஸ்க்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மாலதி மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் அஸ்வினுக்கு அதிகமானதா அவரே ஒத்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வருத்தம் தான் மாலதி நேத்து நைட்டு கவிதா கிட்ட புலம்பி தள்ளின விஷயமா இருந்திருக்கு. சடனா உங்க ஹனிமூன்ல விஸ்வா பத்தின பேச்சு ஏன் வந்ததுன்னு தெரியுமா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டருடைய கேள்விக்கு மாலதி கிட்ட பதில் இல்லை. ஆனா 9:00 மலை உச்சியில இருந்து பார்த்தா கீழே இருக்கிற ஊர் அழகா தெரியும் நிலா வெளிச்சத்துலன்னு ஒரு இடத்துல உட்காந்துருந்த போது பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்த அஸ்வின் தன் கிட்ட விஸ்வாவை பத்தி கேட்க ஆரம்பிச்சதாகவும் தனக்கு விஸ்வாவை பத்தி அதிகமா எதுவும் தெரியாதுன்னு சொன்ன போதுதான் இந்த தகவலை சொன்னதாகவும் சொல்றாங்க மாலதி. சடனா அஸ்வினுக்கு விஸ்வாவின் நினைவு வர வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்திருக்கும்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரியுது. விஸ்வா தன்னை ஃபாலோ பண்றத அஸ்வின் எங்கேயோ நோட் பண்ணிருக்கணும். அதனால விஸ்வாவுக்கும் உனக்கும் பழக்கம் எப்படிங்கிற கேள்வியை போட்டு விஷயத்தை ஆரம்பிக்க ட்ரை பண்ணிருக்கிறார் அஸ்வின். அப்படி ஒருவேளை விஸ்வா இருந்தத அஸ்வின் பார்த்திருந்தார்னா விஸ்வா சொன்ன மாதிரி அஸ்வின் தான் விஸ்வாவை அடிச்சிருக்க முடியுங்கிறத தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. யோ அந்த விஸ்வா எங்கயா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டு முடிச்ச உடனே விஸ்வாவை கூட்டிட்டு வர்றதுக்கு போலீஸ்காரங்க பக்கத்து அறைக்கு போய் இந்த அறைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே வெளியே திடீர்னு ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்க்க இன்ஸ்பெக்டர் வெளியே போகும்போது விஸ்வா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்குள்ள வந்து தன்னை ஸ்ரீராம்னு அறிமுகப்படுத்திட்டு மீட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்த வாலிபர் மேல பாஞ்சிருந்தான். மேல பாஞ்ச விஸ்வாவை தள்ளி விடுறதுக்கு ஸ்ரீராம் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் பயம் ஆத்திரம் இதெல்லாம் கலந்திருந்த விஸ்வாவின் வேகத்துக்கு ஸ்ரீராமால ஈடு கொடுக்க முடியல. 3 போலீஸ்காரங்க விஸ்வாவை ஸ்ரீராம் கிட்ட இருந்து தனியா பிரிச்சு எடுத்து வந்திருந்த போதுதான் அந்த இடத்துக்கு வந்திருந்த செஃப் மனோஜ் ஸ்ரீராம பார்த்து, டேய் ஸ்ரீ நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டான். மனோஜை பார்த்த உடனே ரிசப்ஷன் கேட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்ச ஸ்ரீராம ஏற்கனவே ரிசப்ஷனை பிளாக் பண்ணி வச்சிருந்த கான்ஸ்டபிள் குறுக்க புகுந்து லாவகமா கபடியில டாக்கிள் பண்ற மாதிரி கீழே தள்ளி பிடிச்சு மேல ஏறி உக்காந்தாரு. சரியா 24 அப்புறம் கையில விலங்கு மாட்டப்பட்டிருந்த ஸ்ரீராம் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்துக்கிட்டையும் SI துரைசாமி கிட்டையும் தன்னுடைய வாக்கு மூலத்தை சொல்ல ஆரம்பிச்சான். இறந்து போன அஸ்வின் படிச்ச அதே காலேஜ்ல அதே டிபார்ட்மெண்ட்ல அதே பேட்ச்ல படிச்சவன் தான் இந்த ஸ்ரீராம். அஸ்வின், ஸ்ரீராம், மனோஜ், கனிகா இவங்க எல்லாருமே ஒரே கிளாஸ். அஸ்வினுக்கு ஸ்ரீராம தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அஸ்வின் அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ மாதிரியான அடையாளத்தை வச்சிட்டு இருந்த ஆள். கடைசி பெஞ்சில் உட்காந்தாலும் நல்லா படிக்கிறவன், ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டட், பெண்கள் மத்தியில் பயங்கர பிரபலமா இருக்கிற ஒரு ஆள். ஸ்ரீராம் முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிற படிக்கிற பையன். பின்னாடி பெஞ்சில் இருக்கிறவனை அவன் திரும்பி பார்த்தாலும் ஸ்ரீராம அவங்க எப்பயுமே மதிச்சதே கிடையாது. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுல கனிகாக்கும் ஸ்ரீராமுக்கும் எப்பவுமே இருக்கிற போட்டி கனிகா மேல ஸ்ரீராமுக்கான காதலா மாற ஆரம்பிச்சது. தன்னுடைய விருப்பத்தை கனிகா கிட்ட ஸ்ரீராம் போய் சொன்ன போது தான் அஸ்வின காதலிக்கிறதாவும் படிப்பு படிப்புன்னு மட்டுமே யோசிக்கிற உன்னோட இருந்தா லைஃப் பயங்கர போர் ஆயிடும், அஸ்வின் மாதிரி இருக்கணும்னு இவனை மட்டம் தட்டி பேசி பிரிஞ்சிட்டதா கண்ணீரோட சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸ்ரீராம். கல்லூரி நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமும் ஸ்ரீராம் கனிகாவை பின்தொடர்வத நிறுத்தவே இல்லை. என்னைக்காவது தன்னுடைய காதலாவை புரிஞ்சுக்குவாங்கிற ஆசையிலையும் ஏக்கத்திலையும் கனிகா எங்க போனாலும் ஃபாலோ பண்றதுங்கிறத தன்னுடைய முக்கியமான வேலையா வச்சிருந்திருக்கிறான். 2 MBA படிக்கிறதுக்காக அஸ்வின் கனிகா ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில படிச்ச போது ஸ்ரீராமுக்கு அஸ்வின் மேல ஒரு பயங்கரமான கோபம் வந்திருந்திருக்கு. சரி, தனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட கனிகா வாழணும்னு நினைக்கிறா, அதனால அது பரவாயில்லைன்னு அந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்திட்டு அவங்க எம்பிஏ படிச்சு முடிக்கும் போது தானும் ஒரு வேலையை தேடிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க செட்டிலா இருந்திருக்கிறான் ஸ்ரீராம். ஆனா ஒரு 3 வருடங்கள் கழித்து ஸ்ரீராமுக்கு ஒரு போன் கால் வருது. எதிர்முனையில கனிகா. ஒருத்தர் மேல நம்ம பாசம் வச்சிருக்கும் போது அதை அவங்க உதாசீனப்படுத்தினா எவ்வளோ வலிக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஸ்ரீராம். இத்தனை வருஷம் உன்னை உதாசீனப்படுத்தி அலைய விட்டதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு ஒரு 15 நிமிஷம் கனிகா ஸ்ரீராம் கிட்ட மனம் விட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறா. ஒரு வழியா அஸ்வின் கனிகாவுடைய வாழ்க்கையில இருந்து வெளியே போயிட்டான். இனிமே கனிகாவுடனான தனது வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போதுங்கிற சந்தோஷத்தோட அன்னைக்கு நைட்டு தூங்க போன ஸ்ரீராமுக்கு அடுத்த நாள் காலையில விடியும் போது வந்த செய்தி அவனுடைய கனவுகளை உடச்சு சுக்கு நூறாக்குச்சு. கனிகா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு, அதுக்கு காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியலன்னு தன்னுடைய ஃப்ரெண்ட் சொல்றத ஸ்ரீராமால நம்ப முடியல. 7 வருஷம் அஸ்வினை தனக்கு பிடிக்கும், இருந்தா அஸ்வின் மாதிரி தான் இருக்கணும்னு அஸ்வின் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்த கனிகா திடீர்னு தனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தருடைய அன்பை உதாசீனப்படுத்துறது எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு புரியுதுன்னு பேச ஆரம்பித்த போதே தான் இதை சந்தேகப்பட்டிருக்கணும்னு தோணுச்சு ஸ்ரீராம்க்கு. கனிகாவுடைய மரணத்துக்கு ஒருவேளை தான் தன்னுடைய மனதின் எண்ணங்களை இன்னும் ஆழமாக கனிகா கிட்ட சொல்லியிருந்தா, அன்னைக்கு நைட் தொடர்ச்சியாக பேசியிருந்தா ஒருவேளை கனிகா சூசைட் பண்ணியிருக்க மாட்டாளோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி ஸ்ரீராம் அழுத்த ஆரம்பிச்சது. இது எல்லாத்துக்கும் காரணமான அஸ்வின் எங்கேயோ ஒரு இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருக்கிறாங்கிற எரிச்சல் ஒரு பக்கம், கனிகா தனக்கு கிடைக்காம போனதுக்கு அஸ்வின் தான் காரணங்கிற கோபம் ஒரு பக்கம், குற்ற உணர்ச்சி, கோபம், ஆத்திரம், விரக்தி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து 1 வருஷமா அஸ்வினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறான் ஸ்ரீராம். ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாகவும் கம்ப்யூட்டர் கீக்காகவும் இருந்தது ஸ்ரீராமுக்கு இன்னும் வசதியா போச்சு. அஸ்வினோட போனை பக் பண்ணுறதும் வாட்ஸ்அப்பில் அஸ்வினுக்கு வர்ற மெசேஜுகளை அஸ்வினுக்கு முன்னாடியே படிக்கிறதும் ஸ்ரீராமுக்கு ரெகுலரான ஒரு விஷயம். அதன் மூலமாக தான் இந்த ரெசார்ட்டில் தான் அஸ்வின் தங்க போகிறாங்கிறத அவன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டது, அஸ்வினோட லொக்கேஷனை ஃபாலோ பண்ணது. அப்படி அஸ்வினை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தபோது குறுக்க வந்த விஸ்வாவை தள்ளிவிட முயற்சி பண்ணபோது அவன் சட்டையை ஏற்றி பிடிச்சான்னு இருக்கிற கோபத்தில் விஸ்வாவை அடித்தது தான் இப்போது ஸ்ரீராமுக்கு எதிரான சாட்சியாக வந்து நிற்குது. கிச்சன்லேருந்து வெயிட்டர் அபிஷேக் எடுத்துகிட்டு வந்த சாண்ட்விட்சை ஒரே 1 நிமிடம் லிஃப்ட்டுக்காக அவர் காத்திருக்கும் போது வாட்டர் பாட்டில் வேணும்னு கேட்டதுனால அவர் இந்த பக்கம் திரும்பின கேப்ல தான் அந்த பிரெட் சாண்ட்விச்சுக்கு நடுவுல பீனட் பட்டர் ஜாம தடவுனதா சொல்றாரு. அதுக்கு ஸ்ரீராம் தேர்ந்தெடுத்த இடம் சிசிடிவி கேமராக்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடம். சரியா ஸ்ரீராம் பீனட் பட்டர் ஜாம அந்த சாண்ட்விச்ல தடவி முடிச்ச உடனே அந்த இடத்துக்கு தீபிகா வந்திருக்கிறாங்க. தீபிகா தன்னை கவனிக்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து நகர்ந்து படிக்கட்டு வழியா மேல தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு ஸ்ரீராம். அதனாலதான் வெயிட்டர் அபிஷேக்கு தீபிகாவை மட்டும் ஞாபகம் இருக்கு. 1 நிமிஷம் தண்ணி கேட்டுட்டு திரும்ப வேகமா விலகி போயிட்ட ஸ்ரீராம ஞாபகமே இல்லை. காலையில ஆரம்பிக்கும் போது சார் இது ஒரு நேச்சுரல் டெத் சார் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லிட்டு இருந்த எஸ்ஐ துரைசாமி தன்னுடைய ரிப்போர்ட்டை மாத்தி எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எந்த ஆராய்ச்சியுமே தேவையில்லை. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவெடுத்தது தான் ஒரு உயிர் இழந்ததும் இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போறதுக்கும் காரணமா அமைஞ்சிருந்திருக்கு. ஆசை, கோபம் இதெல்லாம் மனித உணர்வுகள் தான்னு சொன்னாலும் எதுவுமே ஒரு எல்லைக்குள்ள இல்லைன்னா இன்னொருத்தருக்கோ அல்லது தனக்கோ ஆபத்தா மட்டுமே தான் முடியும். இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கிரைம் ஸ்டோரிஸ் வித் கார்த்திக்.
கிரைம் ஸ்டோரிஸ் வித் கார்த்திக்.